இப்பொழுது முதல் எமது உவா சமூக வானொலியின் குருகுலம் கல்வி செயற்திட்டத்தின் தரம் ஐந்திற்கான நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் அன்பான மாணவ செல்வங்களுக்கு இனிய மாலை நேர வணக்கம். உங்களுடன் இணைந்திருப்பது பண்டாரவளை ஐஸ்லபி தமிழ் வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவு ஆசிரியை திருமதி ஆறுமுகம் வனிதா. ஆம் பிள்ளைகளே, நாம் அறிந்த அறியாத விடயங்களை பதிவு செய்து கொள்வதற்காக எமது பெற்றோரின் உதவியுடன் தங்களிடம் இருக்கும் தரம் 4 அல்லது தரம் 5-க்கான சுற்றாடல்சார் செயற்பாடுகளுடன் தொடர்புடைய புத்தகம், குறிப்பு புத்தகம், பென்சில் அல்லது பேனை என்பவற்றை எடுத்துக்கொள்வதினூடாக இன்றைய நாள் பாடத்தை பூரணமாக விளங்கிக் கொள்ள இலகுவாக இருக்கும் என நம்புகின்றேன். ஆம், இனி நாம் இன்றைய தினத்தில் சுற்றாடல்சார் செயற்பாடுகள் பாடத்தின் முதலாவது அலகாக காணப்படும் எமது நல்வாழ்வு எனும் பாட அலகில் உள்ள சில அம்சங்களை பற்றி கலந்துரையாடி அதனோடு தொடர்புடைய சில வினாக்களையும் அதற்கான விடைகளையும் எவ்வாறு இனங்கண்டு கொள்வது என்பது பற்றியும் இங்கு கலந்துரையாடலாம் என்று நினைக்கின்றேன். எமது நல்வாழ்வு என்பதை ஆங்கில மொழியில் அவர் குட் பிஹேவியர் என்றும் கூறுவர். ஆம், ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான மாணவர்களிடம் 3 வினாக்களை கேட்டு அவற்றுக்கு விடையளிக்க எத்தனிக்க நினைக்கும் தருவாயில் உங்களுடன் பாடத்திற்குள் நுழையலாம் என நினைக்கின்றேன். இதோ உங்களுக்கான முதலாவது வினா. எமது நல்வாழ்வு எதில் தங்கியுள்ளது? 2வது வினா, ஏன் நாம் நல்வாழ்வு வாழ வேண்டும்? 3வது வினா, நல்வாழ்வு வாழ்வதால் எமக்கு கிடைக்கும் நன்மை யாது? இப்போது நீங்கள் இவை ஒவ்வொன்றுக்கும் விடைகளை மனதுக்குள் கூறுவது என் செவிகளுக்கு மெதுவாக கேட்கின்றது. எனவே உங்கள் விடைகளை சரிபார்த்துக் கொள்ள இப்போது ஒவ்வொரு வினாவுக்குமான விடைகளை கூறுகின்றேன். நன்கு செவிமடுத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் கேட்ட முதலாவது வினா, எமது நல்வாழ்வு எதில் தங்கியுள்ளது? இதற்கான விடை, எமது நற்சுகாதார பழக்க வழக்கங்களில். 2வது வினா, ஏன் நாம் நல்வாழ்வு வாழ வேண்டும்? இதற்கான விடை, வாழ்வில் உயர்நிலையை அடைவதற்காக. 3வது வினா, நல்வாழ்வு வாழ்வதால் எமக்கு கிடைக்கும் நன்மை யாது? இதற்கான விடை, எமது வாழ்க்கையின் வெற்றியை பெற முயற்சிப்பதற்கு. ஆம், பார்த்தீர்களா, உங்கள் மனதில் தோன்றிய விடைகளையே நானும் கூறியதால் இப்போது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். இப்படியான மகிழ்வான வாழ்வை நாம் எப்போதும் வாழவே எமது நல்வாழ்வு எனும் பாடத்தை தரம் 4-5 கற்கின்றோம். சிறுவயது முதல் இதனை வாழ்வில் கடைபிடிப்பதால் எம் வாழ்வில் வெற்றியடையலாம் என்பதை புரிந்து கொண்டு நாம் செயற்படவே இவ்வழகானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. ஆம், இனி நாம் எமது நல்வாழ்வுக்காக என்னென்ன விடயங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் அதன் மூலம் நாம் எவ்வாறு எமது வாழ்வில் வெற்றியடையலாம் என்பது பற்றியும் பார்ப்போமா? முதல் விடயமாக நாம் கூறுவதாயின், நட்சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதுடன் நட்குணங்களை மதித்து செயற்பட பழகிக்கொள்ள வேண்டும். 2வதாக, நாம் எப்போதும் குறித்த நேரத்தில் குறித்த வேலைகளை செய்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். 3வது விடயமாக, பொது இடங்களில் சரியான நடத்தைகளை பின்பற்றி பொது சொத்துக்களை பாதுகாப்பதில் பங்களிப்பு செய்தல் வேண்டும். 4வதாக, தன்னம்பிக்கையுடன் தமது வேலைகளை நாமே செய்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். 5வது விடயமாக, எமது உடல் உள நல்வாழ்வுக்கான பொருத்தமான செயற்பாடுகளில் தினமும் ஈடுபட பழகிக்கொள்ள வேண்டும். 6வது விடயமாக கூறுவதாயின், நாம் கூட்டாக செய்யும் வேலைகளில் அல்லது செயற்பாடுகளின் போது சமூகத்திற்கு சேவை செய்வதில் பங்களிப்பு செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். ஆம் அன்பு மாணவர்களே, மேலே நான் கூறிய 6 விடயங்களையும் நீங்கள் இன்று முதல் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க பழகிக்கொண்டாலே உங்கள் வாழ்வு நல்வாழ்வாக அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இனி மேலே சொன்ன விடயங்களை சற்று ஆழமாக விரிவாக ஒவ்வொன்றாக பார்ப்போமாயின், உங்கள் மனதில் எழுந்திருக்கும் சில சந்தேகங்களுக்கான விடைகள் கிடைக்கும் என நினைக்கின்றேன். முதலாவதாக, நாம் பார்த்த விடயம் நற்குணங்களையும் நற்சுகாதார பழக்க வழக்கங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளல் என்பதாகும். ஆம், நற்சுகாதார பழக்கம் என்றவுடனே உங்களுக்கு நிறைய விடயங்கள் நினைவுக்கு வந்திருக்கும் அல்லவா? நீங்கள் நினைப்பது போல தினமும் குளித்தல், சுத்தமான ஆடை அணிதல், கொதித்தாரிய நீரை பருகுதல், நகங்களை வெட்டுதல் என்று பல்வேறு விடயங்கள் இப்போது உங்கள் மனதில் தோன்றியுள்ளன. தோன்றிய விடயங்கள் அனைத்தும் சரியானவையே. ஆனாலும் அன்பு மாணவர்களே, எமது நல்வாழ்வு எனும் போது தன்னைத்தானே முழுமையாக ஒவ்வொரு விடயத்திலும் நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பதை குறிக்கின்றது. அதாவது, ஆள்பாதி ஆடைப்பாதி என்று ஒரு பழமொழியை கேள்விப்பட்டிருக்கின்றோம் அல்லவா? ஒவ்வொருவருடைய உருவத் தோற்றமானது அவரவர் அணியும் ஆடைகளிலும் தங்கியுள்ளது என்று சொல்வார்கள். எனவே நாம் அணியும் ஆடைகள் எப்போதும் நேர்த்தியாகவும் அழகாகவும் காணப்பட வேண்டும். அப்படி நாம் காணப்படும் போது அனைவராலும் விரும்பப்படுவோம். இதனால் எமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். நாமே எமது குறைகளை இனங்கண்டு சீர் செய்யும் திறன் வளர்ச்சியடையும். ஆம், இப்போது நீங்கள் நினைப்பது என்னவென்று நான் ஒவ்வொன்றாக கூறுகின்றேன், கேளுங்கள். எப்போதும் நான் தோய்த்து உலர்ந்த ஆடைகளை சுத்தமாக நேர்த்தியாகவும் அழகாகவும் அணிவேன். அதுபோல நான் அணியும் ஆபரணங்கள், பாதணி, கழுத்துப்பட்டி, தலைக்கு கட்டும் ரிபன் என்பவற்றை சுத்தமாக வைத்திருப்பேன். எப்போதும் எனது சீருடை புனிதமாகவும் தூய்மையாகவும் இருக்கும். தலையை நன்கு சீவி என் முகத்தின் அழகை மென்மேலும் மெருகூட்டிக் கொள்வேன். நன்று. இவ்வாறு உங்கள் சுயசுத்தத்தில் நீங்களாகவே உங்கள் கவனத்தை செலுத்தும் போது அனைவராலும் நீங்களும் விரும்பப்படுவீர்கள். இப்போது அதனை நினைக்கும் போது மகிழ்ச்சி ஏற்படுகின்றதல்லவா? ஆம், இனி நாம் இரண்டாவது விடயமாக காணப்படும் குறித்த நேரத்தில் குறித்த வேலைகளை செய்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் என்பது பற்றி சற்று கலந்துரையாடுவோம். எனது அன்பிற்கினிய அன்பு செல்வங்களே, இப்போது நாம் கலந்துரையாட இருக்கும் விடயமானது எமது நல்வாழ்வுக்கு மிகவும் அவசியமான விடயங்களில் ஒன்றாகும். எனவே நீங்கள் இவ்விடயத்தை மிகவும் அவதானத்துடனும் கவனத்துடனும் செவிமடுக்க வேண்டும். அதாவது, நாம் சிறுவயது முதலே எந்த ஒரு வேலையை செய்வதற்கும் நேர சுசியின் அடிப்படையில் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். அதாவது, எமது பேச்சு வழக்கில் கூறுவோமாயின் டைம் டேபிள் என்று கூறுவோமல்லவா, அதுபோலவே எங்களுடைய வாழ்நாள் செயற்பாட்டிற்கு நேர சூசி ஒன்றை தயாரித்துக் கொண்டு அதன்படி இயங்க வேண்டும். அதுவே குறித்த நேரத்தில் குறித்த வேலைகளை செய்து பழகிக்கொள்ள எமக்கு உதவியாக இருக்கும். ஆம் அன்பு சிறார்களே, தொட்டிற் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் இன்னும் பழமொழியானது. சிறுவயதில் இருந்து நாம் பழகும் பழக்கங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடரும் என்பார்கள். அதற்கமைய எமது வாழ்வில் இவ்வாறான நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதனால் வாழ்நாளில் நாங்கள் உயர்நிலை அடைவோம் என்பதை அறிந்து கொண்டு செயற்பட இது உதவியாக இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம். இப்போது உங்கள் மனதில் நாமும் ஒரு நேர சுசியை தயாரித்தால் என்ன என்ற எண்ணம் எழுகின்றதல்லவா? ஆம், இதோ நானும் உங்களுக்கு உதவுகின்றேன். இப்போது எமது வாழ்நாளுக்கான நேர சுசியை தயாரிப்போம். அதற்காக உங்கள் அருகில் உள்ள குறிப்பு புத்தகம், பென்சில் அல்லது பேனையை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். தயாராகிவிட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டு இதோ இப்போது அதனை எழுதுவதற்கு முன்வருவோம். ஒருவர் கூறுகின்றார், நான் தினமும் காலையில் 6 மணிக்கு எழும்புவேன் என்று. அதனை குறித்துக் கொள்வோமா? அடுத்ததாக, காலை 6:10 மணிக்கு முன்பதாக காலை கடன்களை முடிப்பேன். குறித்துக் கொண்டீர்களா? காலை 6:15 மணிக்கு இறைவனை வணங்குவேன். அடுத்ததாக, காலை 6:30 மணிக்கு பாடசாலை செல்ல ஆயத்தமாவேன். அடுத்தது, நான் கூறாமலே நீங்களே கூறிவிட்டீர்கள். நன்று. 6:45 மணிக்கு காலை உணவை உண்பேன். அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள்? காலை 7 மணிக்கு பாடசாலைக்கு செல்வேன். அடுத்து என்னுடைய வகுப்பறையையும் பாடசாலையையும் சுத்தம் செய்வேன். அடுத்ததாக காலை 7:30 மணிக்கு பாடசாலையில் இடம்பெறும் காலை பிரார்த்தனை கூட்டத்தில் பங்கு கொள்வேன். எழுதிவிட்டீர்களா? இதனைத் தொடர்ந்து நீங்களாகவே ஒவ்வொரு குறித்த நேரத்தையும் எழுதிக்கொண்டு அன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை எழுதிக் கொள்ளுங்கள். அவ்வாறு நாள் முழுவதும் நீங்கள் செய்யும் வேலைகளை எழுதிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அதன் அடிப்படையில் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்து கொள்ள பழகிக்கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்லும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆம் அன்பு மாணவர்களே, இவ்வாறு நாம் ஒரு நாளில் செய்யும் வேலைகளை நித்திரை விட்டு எழும்பியதிலிருந்து மீண்டும் நித்திரைக்கு செல்லும் வரைக்குமான ஒரு நேர சுசியை தயாரித்து நாம் செயற்படும் போது பல நன்மைகளை எமது வாழ்வில் அடைவோம். அவ்வாறு நாம் என்னென்ன நன்மைகள் அடைவோம் என்பதையும் சற்று கவனமாக கூறுகின்றேன், செவிமடுத்துக் கொள்ளுங்கள். எமது வேலைகள் உடனுக்குடன் முடிக்கப்படும். அடுத்ததாக வேலைகளை இலகுவாக செய்து கொள்வோம். வேலை செய்வோருக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். வேலை செய்வதற்கான நேரத்தை மீதப்படுத்திக் கொள்ளலாம். வாழ்க்கையில் உயர்நிலையை அடையலாம். கல்வியில் சாதனை படைக்கலாம். எதிர்கால வாழ்வில் வெற்றி அடையலாம். இப்போது குறித்த நேரத்தில் குறித்த வேலைகளை செய்வதால் நாம் அடையும் நன்மைகளை பற்றி அறிந்திருப்பீர்கள். கவனமாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் வினாக்கள் கேட்கப்பட்டு அதற்கான விடைகளை நீங்களே கூறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கு சந்தர்ப்பம் உண்டு. அப்போது இவ்விடயங்கள் உங்களோடு கலந்துரையாடப்படும். வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் சிறுவயது தொடக்கம் வேலைகளை திட்டமிட்டு உரிய காலத்தில் முடித்தமை காரணமாகவும் வாழ்நாள் முழுவதும் இந்த நட்பழக்கத்தை கடைபிடித்தமை காரணமாகவும் வெற்றியடைந்தனர். அன்பு சிறார்களே, நீங்களும் அவர்களைப் போல குறித்த நேரத்தில் குறித்த விடயங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த விடயம் உங்களுக்காக கூறப்பட்டது. இனி அவ்வாறு வெற்றியடைந்தவர்களை பற்றி நாம் அறிந்திருப்பது நல்லதல்லவா? அதில் முதலாவதாக உங்களுக்கு நான் நன்கு தெரிந்த எமது நாட்டு இலங்கை கிரிக்கெட் அணியின் சார்பில் உலக சாதனை படைத்த கூறிவிட்டார்கள் முத்தையா முரளிதரன் அவர்களை கூறலாம். அடுத்ததாக முத்தமிழ் வித்தகர் என்று போற்றப்படும் சுவாமி விபுலானந்தர் அவர்களையும் கூறலாம். அடுத்ததாக ஒலிம்பிக் போட்டியில் இலங்கைக்கு பதக்கம் பெற்று தந்து பெருமை சேர்த்த வீராங்கனை சுசந்திகா ஜெயசிங்கா அவர்களையும் கூறலாம். அதேபோல இலங்கையின் பிரபல்யம் வாய்ந்த சட்டத்தரணி ஜி பொன்னம்பலம் அவர்களையும் கூறலாம். மற்றும் உலக புகழ்பெற்ற பொறியியலாளரும் முன்னாள் யாழ் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தருமாகிய பேராசிரியர் துரையப்பா அவர்களையும் கூறலாம். அடுத்ததாக இலங்கையின் புகழ்பெற்ற கல்விமான் பேராசிரியர் பக்கீர் ஜஃபார் அவர்களையும் கூறலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட நபர்களை நாம் கூறிக்கொண்டே போகலாம். இதுபோல நீங்களும் ஒரு பெரியாராகி உங்களுடைய பெயரும் புகழும் நிலைத்தோங்கி இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் குறித்த நேரத்தில் குறித்த வேலைகளை செய்ய பழகிக்கொண்டாலே போதும். அன்பு சிறார்களே, உங்களுடைய பெயரும் புகழும் தானாக உலகத்தில் கொடிகட்டி பறக்கும். ஆம் அன்பு சிறார்களே, இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் நாம் உரிய நேரத்தில் உரிய வேலைகளை செய்வதன் அவசியம் பற்றி. அதுபோல புரிந்து கொண்ட நாம் இன்றிலிருந்து அதனை எம் வாழ்விலும் கடைபிடித்து வெற்றியடைவோம் என உறுதி கொள்வோம். அடுத்ததாக நாம் உரிய நேரத்தில் உரிய வேலைகளை செய்து முடிக்காமையினால் ஏற்படும் பிரச்சினைகளை பற்றி சற்று தெரிந்து கொள்வோம். காலையிலேயே நித்திரை விட்டு எழும்ப தாமதமாகினால் பாடசாலைக்கு செல்ல தாமதமாகும். வீட்டு வேலைகளை செய்து விட்டு அல்லது மறந்துவிட்டு காலையிலேயே நித்திரை விட்டு எழும்ப தாமதமாகினால் பாடசாலைக்கு செல்ல தாமதமாகும். வீட்டு வேலைகளை செய்யாது விட்டு ஆசிரியரிடம் மன்னிப்பு கேட்க நேரிடும். மாலையில் பாடம் படிக்காது தொலைக்காட்சி பார்த்தமையால் அம்மாவிடம் மன்னிப்பு கேட்க நேரிடும். காலை உணவை உட்கொள்ளாமையால் வகுப்பில் மயங்கிவிட நேரிடும். இவ்வாறாக உரிய நேரத்தில் உரிய வேலைகளை முடிக்காமையினால் நாம் சில பிரச்சினைகளை எதிர்நோக்க வேண்டி வருவதனால் நாம் எமது கடமைகளை உரிய நேரத்திற்கு செய்து பழகிக் கொள்வோம். அடுத்த விடயமாக நாம் இங்கு கலந்துரையாட இருப்பது பொது இடங்களில் சரியான நடத்தைகளை வெளிக்காட்டலும் பொது இடங்களை பாதுகாப்பதிலும் பங்களிப்பு செய்வது ஆகும். அன்பு சிறார்களே, முதலில் நாம் பொது இடம் என்பது பற்றி தெரிந்து கொள்வோம். பொது இடம் என்பது மக்கள் அனைவரினதும் நல்வாழ்வுக்காக அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட இடங்களே பொது இடங்கள் எனப்படும். மீண்டும் ஒருமுறை கூறுவதாயின், மக்கள் அனைவரினதும் நல்வாழ்வுக்காக அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்ட இடங்களே பொது இடங்கள் எனப்படும். இப்போது பொது இடங்கள் சில உங்கள் மனதிற்கு எழும்பியிருக்கும். ஆம், நீங்கள் நினைப்பது போலவே வங்கி, நூலகம், பேருந்து நிலையம், வைத்தியசாலை, பொதுவாகனம், பொதுச்சந்தை, பெருந்தெரு, பொது மலசலக்கூடம் என்பன இதற்குள் அடங்கும். இங்கு பொதுவாகனம் எனும் போது புகையிரதம், பேருந்து என்பவற்றை எடுத்துக் கொள்ளலாம். ஆம் அன்பு சிறார்களே, இனி நாம் இவ்வாறான பொது இடங்களில் எவ்வாறான நடத்தைகளை வெளிக்காட்ட வேண்டும் என்பது பற்றி நாம் நோக்குவோம். உங்களுக்கும் தெரியும், மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்திக் கொண்டால் அது எமக்கு சிறந்ததல்லவா? பொது நூலகம் எனும் போது அங்கு நாம் எவ்வாறான நடத்தைகளை செயற்படுத்த வேண்டும் என்பது பற்றி இப்போது கூறுகின்றேன். கவனமாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள். எப்போதும் அமைதியை பேண பழகிக் கொள்ள வேண்டும். அங்குள்ள புத்தகங்களில் கிறுக்கவோ அதனை கிழிக்கவோ கூடாது. புத்தகங்களை வாசித்த பின் உரிய இடத்தில் வைக்க வேண்டும். புத்தகங்களை நூலக ஆசிரியரின் அனுமதியுடன் வீட்டுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இப்போது பொது இடங்களில் நூலகத்தில் நாம் எவ்வாறான நடத்தைகளை காட்ட வேண்டும் என்பது பற்றி பார்த்தோம். அடுத்ததாக பேருந்து நிலையத்தில் நாம் எவ்வாறான நடத்தைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றி பார்த்துக் கொள்வோம். வரிசையாக நின்று பேருந்தினுள் ஏறுதல் வேண்டும். பயணச்சீட்டை பெற்றுக்கொண்டு பயணம் செல்லுதல் வேண்டும். கண்ட கண்ட இடங்களில் எச்சில் துப்ப கூடாது. உரிய குப்பை தொட்டியில் உரிய குப்பைகளை போடுதல் வேண்டும். இவ்வாறான நடத்தைகளை பேருந்து நிலையத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக பொது வைத்தியசாலையில் நாம் எவ்வாறு நடத்தைகளை வெளிக்காட்ட வேண்டும் அப்படி என்பதை பார்ப்போம். வைத்தியர் வரும் வரை அமைதியாக காத்திருக்க வேண்டும். எச்சில் துப்புதல், வெற்றிலை போடுதல், குப்பைகளை கண்ட கண்ட இடத்தில் போடுதல் என்பன கூடாத செயல்களாகும். அனுமதி சீட்டை பெற்று வரிசையாக சென்று வைத்தியரின் ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆம் அன்பு சிறார்களே, இப்போது பொது வைத்தியசாலையில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய நன்னடத்தைகள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக பொது மலசலக்கூடத்தில் நாம் எவ்வாறான நடத்தைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம். சிறுநீரம் கழித்த பின் நீரூற்றி சுத்தப்படுத்தல் வேண்டும். மலசலம் கழித்த பின் நன்கு நீரூற்றி கழுவுதல் வேண்டும். பொது மலசல கூடங்களில் எழுதுதல், கிறுக்குதல் போன்ற வேலைகளை தவிர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். இவ்வாறான வேலைகளை நாம் பொது மலசல கூடத்தில் கடைபிடிக்க பழகிக் கொள்ள வேண்டும். ஆம் அன்பு சிறார்களே, அடுத்ததாக பொது வாகனம் ஒன்றில் நாம் பயணம் செய்யும் போது எவ்வாறான நடத்தைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம். மதகுரு, கர்ப்பிணி, அங்கவீனர்களுக்காக ஒதுக்கப்பட்ட ஆசனங்களில் அமரக்கூடாது. ஆசனத்தில் அமர்ந்து செல்லுதல் வேண்டும். பேருந்துக்கு வெளியே தலை கையை நீட்டக்கூடாது. ஆசனத்தை கிழிக்கவோ கிறுக்கவோ கூடாது. இது நாம் பொது வாகனம் ஒன்றினுள் செல்லும் போது கடைபிடிக்க வேண்டிய நட்பழக்க வழக்கங்களாகும். அடுத்ததாக பெருந்தெருக்களில் நாம் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள். பெருந்தெரு எனும் போது வாகனங்கள் செல்லக்கூடிய வீதிகளை குறிக்கின்றது. அன்பு சிறார்களே, இப்போது அங்கு நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம். பாதையில் நடைபாதையின் வலதுபுறமாக நடத்தல் வேண்டும். நாய்களையும் மாடுகளையும் பாதையில் நடமாடவிடக் கூடாது. வெள்ளைக்கோடு அல்லது மஞ்சட்கோட்டு கடவையின் ஊடாக பாதையை கடத்தல் வேண்டும். வீதி குறியீடுகள், வீதி சமிஞ்சை, பொலிசாரின் கட்டளைகள் என்பவற்றை கடைபிடித்து நடத்தல் வேண்டும். எனவே இவ்வாறான நடத்தைகளை நாம் பொது இடங்களில் கடைபிடிப்பதோடாக பொது இடங்களை பாதுகாப்பதில் பங்களிப்பு செய்கின்றோம் என்பது உறுதியாகும். வாழ்நாள் முழுவதும் நாம் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவோமாக இருந்தால் நாம் நாட்டிற்கு உரித்தான நட்பிரஜைகளாக வாழ்கின்றோம் என்றும் அர்த்தமுடையதாகும். ஆம் பிள்ளைகளே, இவ்வாறான நடத்தைகளை வெளிக்காட்டி பொது இடங்களை பாதுகாப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்று இப்போது உங்களிடம் ஒரு வினாவை கேட்டால் உடனடியாக பல பதில்களை நிச்சயம் கூறுவீர்கள். எனவே நீங்கள் கூற நினைக்கும் விடயங்களை ஒவ்வொன்றாக நானும் கூறுகின்றேன், சரிபார்த்து கொள்ளுங்கள். எமது எதிர்கால சந்ததியினர் பயன்பெற அவற்றை அவர்களிடம் கையளிக்கின்றோம். அடுத்ததாக, பொது இடங்கள் அல்லது சூழல் எப்போதும் நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் காணப்படும். பொது இடங்களுக்கு செல்லும் போது மனமகிழ்வு ஏற்படும். அரசு விரும்பும் நட்பிரஜைகளாக நாமும் காணப்படுவோம். எப்போதும் அனைவராலும் விரும்பப்பட்டு நன்மதிப்பை பெறுவோம். அதேபோல இவற்றை நாம் வாழ்வில் கடைபிடிக்காத விடத்து சில தீமைகளையும் சந்திக்க நேரிடும். அவற்றையும் தெரிந்து கொண்டு செயற்படுவது எங்களுடைய சிறப்பான செயற்பாட்டுக்கு உறுதுணையாக அமையும். நூலக புத்தகங்களை சேதமாக்கினால் எம்மாலும் ஏனையோராலும் பயன்பெற முடியாமை போகும். பொது வீதி விதிகளை கடைபிடிக்காது நடப்போமானால் எதிர்பாராத விபத்துக்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும். கண்ட இடங்களில் குப்பைகளை வீசி எச்சில்களை துப்பும் போது சூழல் மாசுபடுத்தப்படும். பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பதால் எமது எதிர்கால சந்ததியினருக்கும் எதனையும் சிறந்த முறையில் கையளிக்க முடியாத நிலை ஏற்படும். இப்போது பொது இடங்களில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறான நடத்தைகளை பின்பற்ற வேண்டும் என்பது பற்றியும், அவ்வாறு அவற்றை பின்பற்றாத விடத்து எமக்கு ஏற்படும் தீமைகள் பற்றியும் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் விடயமானது, தன்னம்பிக்கையுடன் தமது வேலைகளை நாமே செய்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் என்பதாகும். இதற்காக உங்களுக்கு ஒரு கதையை கூறுகின்றேன். சற்று கவனமாக செவிமடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் திவாகரனின் அம்மா அதிகாலையிலேயே எழுந்து அவசரமாக வெளியே சென்று விட்டார். திவாகரன் துயில் எழுந்தார். அம்மாவை தேடி அங்குமிங்கும் அலைந்தார். தனது அம்மாவை காணவில்லை. உடனே பாட்டியிடம் சென்று அம்மா எங்கே என்று கேட்டார். அதற்கு பாட்டி, அம்மா சிறு வேளையாக வெளியில் சென்றுள்ளார் என்று கூறினார். அப்போது திவாகரன், ஐயோ பாட்டி, நான் எவ்வாறு பாடசாலைக்கு செல்வது என்று குரல் கொடுக்க, பாட்டி, என்னால் முடியாதப்பா, எனக்கு இடுப்பு வலிக்கிறது. இன்று நீ பாடசாலை செல்லாவிட்டால் பரவாயில்லை, அம்மா வந்ததும் நான் கூறுகின்றேன் என்றார். இல்லை இல்லை பாட்டி, நானே எனது வேலைகளை செய்து கொண்டு பாடசாலைக்கு புறப்பட்டு செல்கின்றேன் என்று கூறி தன்னுடைய பாட்டியிடம் கூறி தான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டு பாடசாலைக்கு புறப்பட்டு சென்றார். புறப்பட்டு செல்லும் போது பாட்டியிடம் ஒரு விடயத்தை கூறி சென்றார். எனது வேலைகளை செய்து கொண்டு நானே பாடசாலைக்கு சென்று விட்டதாக அம்மாவிடம் கூறிவிடுங்கள் என்று. உடனே பாட்டியும் சரிமகனே என்று சந்தோஷமாக பாட்டியிடம் கூற, பாட்டி, சரிமகனே, கவனமாக சென்று வாருங்கள். நீங்களே உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு சென்றமைக்கு வாழ்த்துக்களை கூறுகின்றேன் என்று கூறிவிட்டு அம்மாவிடமும் கூறுகிறேன் என்று கூறினார். மிகவும் சந்தோஷத்துடன் திவாகரன் பாடசாலை நோக்கி சென்றான். அம்மா வீடு நோக்கி வர, அம்மா, திவாகரன் எங்கே என்று பாட்டியிடம் கேட்க, பாட்டி, மகன் தனது வேலைகளை செய்து கொண்டு தானே பாடசாலைக்கு சென்று விட்டதாக கூறினார். அம்மாவுக்கு மகிழ்ச்சி. உடனடியாக பாடசாலையை நோக்கி செல்ல எண்ணியவர் தனது ஆசிரியரினுடைய தொலைபேசிக்கு அழைத்து தன்னுடைய மகன் விட்டாரா என்று கேட்டு வீட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி கூறினார். ஆசிரியருக்கும் மிகவும் மகிழ்ச்சி. ஆசிரியர் திவாகரனை வகுப்பறையின் முன் அழைத்து ஏனைய மாணவர்களுக்கு நடந்த சம்பவத்தை கூறி பாராட்டுக்களையும் தெரிவித்தார். ஆம் மாணவர்களே, இவ்வாறு நீங்களும் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். திவாகரனும் உங்களைப் போல ஒரு சிறுவன் அல்லவா? தன்னுடைய தாயையும் பாட்டியையும் பாராது தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு பாடசாலைக்கு சென்று கல்வி கற்க அன்றைய நாள் அவனால் முடிந்தது. இதுவே தன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று கூறி நினைத்திருந்தால் அவன் பாடசாலையிலேயே வீட்டிலேயே இருந்திருக்க கூடும். அன்றைய நாள் பாடசாலை கல்வியானது அவனுக்கு கிடைத்திருக்காது. ஆம் அன்பு சிறார்களே, இவ்வாறு தன்னம்பிக்கையுடன் நாம் வேலைகளை செய்வதால் எமக்கு கிடைக்கும் நன்மைகள் பற்றி இனி பார்ப்போம். எமது வேலைகளை நாமே செய்யும் பழக்கத்திற்கு உள்ளாகுவோம். மனமகிழ்ச்சி ஏற்படும். எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்போம். ஏனையோருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்வோம். உரிய நேரத்தில் உரிய வேலைகளை செய்து முடிக்க பழகிக்கொள்வோம். எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். இவ்வாறு எங்களுடைய வேலைகளை நாமே செய்து பழகிக்கொண்டால் பிறருடைய உதவியை நாடாது நாம் இருப்போம். அடுத்ததாக மாணவர்களை நாம் பார்ப்போமாயின், எங்களுடைய வேலைகளை, அதாவது தன்னம்பிக்கையோடு நமது வேலைகளை செய்யாத விடத்து அதனுடைய தீமைகள் என்னவென்று நீங்களே கூறுவீர்கள். ஆம், மகிழ்ச்சி இருக்காது, சுறுசுறுப்பற்று இருப்போம், பிறருடைய உதவியை எப்போதும் பார்த்து கொண்டிருக்க வேண்டி நேரிடும், வாழ்க்கையின் வெற்றிக்கு இடையூறுகள் ஏற்படும், எங்களுடைய வேலைகள் தாமதமாகும். ஆம், இவ்வாறு ஒவ்வொன்றாக கூறுகின்றீர்கள். அதையே நானும் மீண்டும் கூறுகின்றேன். அவையே நாம் தன்னம்பிக்கையுடன் வேலைகளை செய்யாத இடத்து ஏற்படும் பிரச்சினைகள் ஆகும். அடுத்ததாக நாம் பார்ப்போமாயின், எமது உடல் உள்ள நல்வாழ்வுக்கான செயற்பாடுகளில் ஈடுபட பழகிக்கொள்ள வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். நீங்கள் பாடசாலைகளிலே உங்களுடைய ஆசிரியரின் உதவியுடன் காலை நேரங்களில் உடல் உள்ள செயற்பாட்டுக்காக ஓர் இடத்தை நோக்கி சென்று அங்கு நீங்கள் சூரிய நமஸ்கார பயிற்சிகளில் ஈடுபட்டிருப்பீர்கள். இதனையே நாம் உடல் ரீதியான செயற்பாட்டுக்காக, அதாவது உடற்பயிற்சிக்காக செய்கின்றோம். அடுத்ததாக உள ரீதியான செயற்பாடு எனும் போது, நீங்கள் உங்களுடைய சூரிய நமஸ்கார பயிற்சிகள் முடிந்தவுடன் அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து தியான பயிற்சியில் ஈடுபட பழகியிருப்பீர்கள். அதனை ஆசிரியர்கள் வழிபடுத்தியிருப்பார்கள். அவ்வாறான அந்த செயற்பாட்டையே உள ரீதியான செயற்பாடு என்று கூறுகின்றோம். இந்த விடயங்களை அன்பு மாணவர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் தினமும் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். இங்கு சூரிய நமஸ்கார பயிற்சி எனும் போது நாம் 12 நிலைகளை பற்றி படித்திருப்போம். 12 நிலைகளில் உங்களுக்கான செயற்பாடுகள் ஆசிரியர்களால் வழிபடுத்தப்பட்டு செய்விக்கப்பட்டிருக்கும். நீங்களும் இன்றும் கடைபிடிப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அவ்வாறு கடைபிடிக்காத விடத்து தினந்தோறும் நீங்கள் செய்ய பழகிக்கொண்டால் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய சூரிய நமஸ்கார பயிற்சி முடிந்த அடுத்த நிமிடம் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்காக தியான பயிற்சியில் ஈடுபட வேண்டும். அந்த தியான பயிற்சியின் போது 5 படிமுறைகள் உள்ளது உங்களுக்கு தெரியும். முதலாவதாக உடலை தளர்த்தி கொள்ளுவீர்கள். இரண்டாவதாக உள்ளத்தை தளர்த்தி கொள்வீர்கள். மூன்றாவதாக பிரார்த்தனை செயற்பாட்டில் ஈடுபடுவீர்கள். நான்காவதாக உறுதி செயற்பாட்டில் ஈடுபட்டு 5வதாக மலர்வு செயற்பாட்டிற்குள் ஈடுபடுவீர்கள், அதாவது உதிப்பு செயற்பாட்டிற்குள் ஈடுபடுவீர்கள். இதனை தினமும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பழகிக்கொள்ளும் போது உங்களுக்கு எப்போதுமே உங்களுடைய உடல் உளம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்து உங்களுடைய உடலானது எப்போதும் நெகிழ்வு தன்மையை கொண்டிருக்கும். எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடிய மனப்பாங்கு உங்களிடம் காணப்படும். எதனையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை உங்களிடம் காணப்படும். நீங்கள் கற்கின்ற விடயங்கள் உங்களுக்கு ஞாபகமாக இருக்கும், ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக உதவும். அன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சுறுசுறுப்பானதாகவும் மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாளாகவும் அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அடுத்த விடயமாக நாம் பார்ப்போமானால், கூட்டாக செய்யும் வேலைகளில் அல்லது செயற்பாடுகளின் போது சமூகத்திற்கு சேவை செய்வதில் பங்களிப்பு செய்ய பழகிக்கொள்ள வேண்டும் என்பதாகும். இங்கு நீங்கள் உங்களுடைய வகுப்பறைகளில் குழுவாக அல்லது பாடசாலைகளில் குழுவாக இடம் குழுவாக செயற்படும் போது, அன்பு மாணவர்களே, நீங்க உங்களுடைய குழுவுக்கு என்று ஒரு தலைவர் இருப்பார். அவரினுடைய அறிவுரைகளின் கீழ் நீங்கள் செயற்பட வேண்டும். அதனோடு உங்களுடைய குழுவில் இருக்கும் அங்கத்தவர்களுடன் எப்போதும் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும். ஏனையவர்களினுடைய கருத்துகளுக்கு நீங்கள் செவிசாய்க்க வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிப்பதாயின் உங்களுடைய குழுவின் தலைவரின் ஊடாக அந்த கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். அடுத்ததாக, நீங்க குழுவாக செயற்படும் போது ஒரு வேலையை எவ்வாறு தொடங்கினீர்களோ அவ்வாறு முடிக்கும் வரை, அதாவது இறுதி வரையில் அவர்களோடு கைகோர்த்து அந்த வேலையை முடிக்கும் வரை நீங்கள் ஒற்றுமையாக இருந்து செயற்பட வேண்டும். இவ்வாறு நீங்கள் சிறுவயது முதல் பழகிக்கொண்டால் எதிர்காலத்தில் நீங்கள் சிறந்த ஒரு மாணவனாகவும் நல்ல பிரஜையாகவும் எங்களுடைய நாட்டிற்கு ஒரு சிறந்த பிரஜையாக இருப்பீர்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஆம், அன்பு மாணவர்களே, இன்றைய நாளில் நீங்கள் பூரணமாக எமது நல்வாழ்வு எனும் பாடத்தில் குறித்த 6 விடயங்கள் தொடர்பாக பார்த்து அதனூடாக எவ்வாறு எங்களுடைய நல்வாழ்வை அமைத்துக் கொள்ளலாம் என்பது பற்றியும் விரிவாக கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். நான் உங்களுக்கு முதலில் கூறியது போலவே இப்போது நாம் பார்த்த விடயங்களில் சரிபார்த்துக் கொள்வதற்காக சிறு சிறு வினாக்களை உங்களிடம் வினவி, அதனூடாக நீங்கள் எந்தளவு இந்த பாடத்திற்குள் இருந்திருக்கிறீர்கள் என்று நீங்களே உங்களை கணிப்பீட்டு செய்து கொள்வதற்காக சிறு கேள்வி தொகுப்புக்குள் செல்வோம் என நினைக்கின்றேன். நான் கேள்விகள் கேட்கும் போது நீங்களாகவே பதில் கூறிக்கொள்ளுங்கள். பதில் கூறி நானும் அதே விடையை உங்களுக்கு கூறும் போது நீங்கள் உங்களுக்கு 10 புள்ளிகளை வழங்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் தவறிய விடத்து அதற்கு மைனஸ் அடையாளத்தை போட்டு புள்ளி வழங்காதீர்கள். இறுதியாக நீங்கள் பெற்ற புள்ளிகளை பார்த்து சந்தோஷப்படுவதோடு நீங்கள் விட்ட தவறுகளை எவ்வாறு ஆசிரியர் உங்களுக்கு அதனை கண்டுபிடிப்பதற்கு உதவி செய்தேன் என்பதை மீண்டும் ஒரு முறை பார்த்து அவ்வாறான வினாக்களை மீண்டும் மீண்டும் செய்து பார்த்து அதற்கான விடைகளை செய்வீர்களானால் தொடர்ந்து வரும் நாட்களில் அல்லது தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்க்கும் வினாக்களில் அவ்வாறான தவறுகள் இடம்பெறாது என்பதற்கு இது ஒரு சிறிய பயிற்சியாகும். இப்போது கேள்விக்குள் செல்வோம். சரியான விடையின் கீழ் கோடிடுவோம். அது உங்களுக்கு மிகவும் விருப்பமான விடயம் தானே? அதனாலதான் உங்களுக்கு நான் சரியான விடையின் கீழ் கோடிடுவோம்னு சொல்லி ஒரு 3 விட தருவேன், கேள்வி கேட்பேன். அந்த 3 விடையில சரியான விடையை நீங்க நினைங்க. நான் விடைய சொன்ன உடனே சரியா இருந்தா 10 புள்ளிகள் போட்டுக்கங்க. சரியா? ரைட். போட்டிக்கு தயாராயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரமும் பாடத்துக்குள்ள இருந்தாங்க, இப்ப கொஞ்சம் சுறுசுறுப்பா வந்துட்டாங்க. யாருன்னு பாப்போம். நிறைய புள்ளிகளை பெறுறவர் யாருன்னு பாப்போம். ரைட், ஓகே. இலங்கைக்கு ஒலிம்பிக் போட்டியில் ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்த வீராங்கனை. முதலாவது வினா, இலங்கைக்கு ஒலிம்பிக் போட்டியில் ஒலிம்பிக் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்த வீராங்கனை. 3 விடைகள் நதீரா வீரசிங்க, 2வது விடை தமேந்தி தர்ஷா, 3வது விடை சுசந்திகா ஜெயசிங்க. நீங்கள் கூறியது போல சுசந்திகா ஜெயசிங்க என்பது சரியான விடை. அவ்வாறு இருந்தால் நீங்கள் 10 புள்ளிகளை போட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக, கிரிக்கெட் வரலாற்றில் அதிகளவு விக்கெட்டுகளை கைப்பற்றி இலங்கைக்கு சர்வதேச ரீதியில் புகழை தேடி தந்தவர். கிரிக்கெட் வரலாற்றில் அதிகளவு விக்கெட்டுகளை கைப்பற்றி இலங்கைக்கு சர்வதேச ரீதியில் புகழை தேடி தந்தவர். நாம் பார்த்தோமே, குறித்த நேரத்தில் குறித்த விடயத்தில் முக்கியமான நபராக, வெரி குட், முத்தையா முரளிதரன் என்பது சரியான விடை. 3 விடைகள் கொடுப்பதற்கு முன்பதாகவே முத்தையா முரளிதரன் என்ற விடை கூறப்பட்டதால் உங்களுக்கான 10 புள்ளிகளை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக, 3வது வினா, சிறுவயது முதல் மலையேறுதல் பயிற்சி காரணமாக எவரஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த இலங்கை பெண்மணி. சிறுவயது முதல் மலையேறுதல் பயிற்சி காரணமாக எவரஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்த இலங்கை பெண்மணி. அனுலா ஜெயரத்ன, அனோமா ஜெயக்கொடி, ஜெயந்தி குரு உதுப்பல்ல. மீண்டும் ஒரு முறை விடைகள், அனுலா ஜெயரத்ன, அனோமா ஜெயக்கொடி, ஜெயந்தி குரு உதுப்பல்ல. சரியான விடை ஜெயந்தி குரு உதுப்பள்ள. சரியான விடையை நீங்கள் கூறியிருந்தால் 10 புள்ளிகளை வழங்கிக் கொள்ளுங்கள். அடுத்தது, இலங்கையின் சட்டத்துறையில் மிகவும் புகழ்பெற்ற சட்டத்தரணி ஜி ஜி பொன்னம்பலம், டயஸ் வீரக்கோ, லக்ஷ்மண் கதிர்காமர். ஜி ஜி பொன்னம்பலம், டயஸ் வீரக்கோ, லக்ஷ்மண் கதிர்காமர். சரியான விடை ஜி ஜி பொன்னம்பலம். அடுத்ததாக, சுற்றாடலில் உள்ள பொது இடம் அல்லாதது எது? பொது இடங்கள் தொடர்பாக நாம் பார்த்திருந்தோம். அதில் முதலாவது கேள்வி, சுற்றாடலில் உள்ள பொது இடம் அல்லாதது எது? விடைகள்: சிறைச்சாலை, வைத்தியசாலை, நூலகம், பேருந்து நிலையம். சிறைச்சாலை என்பது சரியான விடை. வைத்தியசாலை என்பது பொது இடம், நூலகம் என்பது பொது இடம், பேருந்து நிலையம் என்பதும் பொது இடம். கேட்கப்பட்ட வினா, சுற்றாடலில் உள்ள பொது இடம் அல்லாதது எது? ஆகவே விடை சிறைச்சாலை. அடுத்த வினா, அங்கவீனர், கர்ப்பிணி தாய்மார், மதகுருமார் ஆகியோருக்கு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும் வாகனம் எது? ஆகாய விமானம், சிற்றூர்ந்து, கார், பேருந்து. எங்கே அங்கவீனர்கள், கர்ப்பிணி தாய்மார், மதகுருமார் என்போருக்கு ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கும்? நீங்கள் வாசித்தும் இருப்பீர்கள். பேருந்து என்பது சரியான விடை. பொது இடங்களில் மனிதர்கள் காட்டும் தவறான நடத்தை கோலம். பொது இடங்களில் மனிதர்கள் காட்டும் தவறான நடத்தை கோலம் புகைப்பிடித்தல், மேடையில் பொறுமையாக காத்திருத்தல், அமைதி பேணுதல், எச்சில் துப்பாதிருத்தல். சற்று குழப்பமாக இருக்கிறதா? மீண்டும் ஒருமுறை, பொது இடங்களில் மனிதர்கள் காட்டும் தவறான நடத்தை கோலம். தவறான நடத்தை கோலம்னா நாங்க செய்யக்கூடாதது. இப்ப விட வந்துருச்சு. வெரி குட். புகைப்பிடித்தல் என்பது சரியான விடை. அமைதியை பேண வேண்டும், நடைமேடையில் பொறுமையாக காத்திருக்க வேண்டும், எச்சில் துப்பக்கூடாது. இது அனைத்தும் நட்பழக்க வழக்கங்கள் என்று பார்த்திருந்தோம். புகைப்பிடித்தல் என்பது கூடாத செயல் என்பது இப்போது உங்களுக்கு விளங்கிவிட்டது. அடுத்த விடயத்திற்குள் போவோமா? இலங்கையின் முதன் முதலில் அமைக்கப்பட்ட கட்டணம் செலுத்தி பயணம் செய்யும் அதிவேக நெடுஞ்சாலை எது? பெருந்தெரு என்ற விடயத்தை பார்த்தோம். அதுல இந்த கேள்வி உங்களுக்கு வருமானவர்களே, கவனமாக இருங்க. இலங்கையில் முதன் முதலில் அமைக்கப்பட்ட கட்டணம் செலுத்தி பயணம் செய்யும் அதிவேக நெடுஞ்சாலை எது? மூன்று விடைகள் தரல, நான் அந்த விடையை நான் உங்களுக்கு சொல்றேன். கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை. எழுதிக்கொள்ளுங்க, கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை என்பதுதான் அதற்கான சரியான விடை. அடுத்த வினா, பின்வரும் எந்த பொது இடத்திற்கு செல்ல அனுமதி சீட்டு பெற வேண்டும்? எந்த பொது இடத்திற்கு செல்ல அனுமதி சீட்டு பெற வேண்டும்? பேருந்து நிலையம், தொடருந்து நிலையம், நூலகம். பேருந்து நிலையமா? இல்லை. நூலகமா? இல்லை. அப்போது என்ன விடையாக இருக்கும்? தொடருந்து நிலையம் என்பது சரியான விடை. இப்போது உங்களுக்கு அந்த பொது இடங்களில் வரக்கூடிய கேள்விகள் மாதிரியான சில வினாக்களை தொகுத்து அதற்கான விடைகளை இலகுவாக கண்டுபிடிப்பதற்கு ஆசிரியர் உதவி செய்திருந்தேன். அதுபோல இப்போது உங்களுடைய உடல் உள செயற்பாடுக்கான கேள்விகளில் அநேகமாக வரக்கூடியதும் இதுதான் மாணவர்களே. உங்களுடைய பரீட்சைகளுக்கு அநேகமாக வரக்கூடியதும் இதுதான், புலமை பரிசிலுக்கு. ஆகவே இதில் சற்று கவனமாக இருங்கள். முதலாவது வினா, கடமைகளை நிறைவேற்றுவதற்காகவும் சிறிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்காகவும் எனது மனதில் தோன்றிய ஆர்வம் எனது வீட்டில் உள்ள அனைவரது மனங்களிலும் தோன்றட்டும். இந்த எண்ணம் மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாட்டில் எந்த படிமுறைக்குரியது? உதிப்பு, பிரார்த்தனை, உள்ளத்தை தளர்த்துதல். உதிப்பு, பிரார்த்தனை, உள்ளத்தை தளர்த்துதல். இதற்கான விடை, அன்பு மாணவர்களே, நீங்கள் கூறியிருப்பீர்கள் பிரார்த்தனை என்பது. கூறியிருந்தால் சரி, ஆனாலும் ஒரு சின்ன விடயத்தை நான் இங்கு உங்களுக்கு கூறுகின்றேன். இதனை கண்டுபிடிப்பதற்கு இலகுவாக இருப்பதற்கு, அதாவது இங்கு நான் செய்ய போகின்ற விடயங்கள் மற்றவருடைய மனதிலும் தோன்றட்டும், வீட்டில் உள்ளவர்களுடைய மனதிலும் தோன்றட்டும், பாடசாலையில் உள்ள நண்பர்களுக்கும் தோன்றட்டும். அப்படி என்று வரும்போது அந்த தோன்றட்டும் அப்படி என்ற சொல் வருமாக இருந்தால் நீங்கள் பிரார்த்தனை என்பதை சரியான விடையாக தெரிவு செய்ய பழகிக் கொள்ளுங்கள். அடுத்த விடயம், சௌகரியமாக அமருக, கண்களை மூடிக்கொள்க, மெல்ல மெல்ல கை கால்களை தளர்த்துக, உள்மூச்சு வாங்குக, வெளிமூச்சு விடுக, சுவாசிக்க இந்த செயற்பாடு மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாட்டில் எந்த படிமுறைக்குரியது? இதற்காக நீங்கள் எவ்வாறு விடையை கண்டுகொள்ள முடியும் என்றால், எங்களுடைய உடலினுடைய ஒவ்வொரு பாகங்களும் வருகின்றதல்லவா, கை கால் மூச்சு சுவாசிக்க தளர்த்துக, இவ்வாறு உடலினுடைய பாகங்களை பற்றி சொல்லும் போது நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பு மாணவர்களே. அது எங்களுடைய பயிற்சியினுடைய உடலை தளர்த்தும் முதலாவது செயற்பாட்டை குறிக்கின்றது. ஆகவே கை கால்கள் தொடர்பாக, கணுக்கால்கள், கழுத்து, தலை, இது தொடர்பாக உடலினுடைய பாகங்கள் வருமாக இருந்தால் நீங்கள் உடலை தளர்த்தும் செயற்பாடு என்று பயமில்லாமல் விடையை தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்தது, எனது வகுப்புக்கும் பாடசாலைக்கும் நான் ஓர் ஒளிவிளக்காவேன். எனது குடும்பத்தாருக்கு நான் ஒரு மணிவிளக்காவேன். நான் ஓர் ஒளிவிளக்காக உலகிற்கு ஒளியூட்டுவேன் என்ற எண்ணம் மனதை ஒருநிலைப்படுத்தும் படிநிலையில் எத்தனையாம் படிநிலை என்ற கேள்வி. இதற்கான விடைகள், உதிப்பு, திடசித்தம், பிரார்த்தனை. இதற்கான விடை நீங்கள் கூறுவீர்கள் உதிப்பு என்று. அதை எவ்வாறு நாம் கண்டுகொள்வது என்றால், அதில் குழப்பம் வரும்போது அதற்கான ஒரு சிறிய வழி, ஒளி விளக்காவேன், மணி விளக்காவேன், உலகிற்கு ஒளியூட்டுவேன், பாடசாலைக்கு ஒளியூட்டுவேன், குடும்பத்திற்கு ஒளியூட்டுவேன். இந்த சொற்கள் அந்த பந்தியில உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா நீங்க பயமில்லாம உதிப்பு அல்லது மலர்வு என்ற சொல்லின் கீழ் கோடடிக்கலாம். அதுதான் விடையாகவும் அமையும். இன்னும் ஒரு இரண்டு வினாக்களும் விடைகளை பார்த்துவிட்டு நிகழ்ச்சியை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இரண்டு வினாக்களையும் பார்த்து விடுவோம். மனதை ஒருநிலைப்படுத்துதல் செயற்பாடுகளில் எத்தனை படிநிலைகள் உள்ளது? மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாடுகளில் எத்தனை படிநிலைகள் உள்ளது? சொல்லிவிட்டீர்கள், 5 என்பது சரியான விடை. இன்னும் ஒரு விடையா, நான் ஆசிரியர் அறிவுரைப்படி நடந்து கல்வியில் வெற்றி பெற்றே ஆகுவேன். நான் எனது குடும்பத்திற்கும் வீட்டிற்கும் நட்பண்புள்ள ஒரு நல்ல பிள்ளையாவேன். நான் நாட்டிற்கும் உலகிற்கும் பயனுள்ள ஒருவனாவேன். இது மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாட்டின் எந்த படிநிலையாகும்? உடலை தளர்த்துதல், மனதை தளர்த்துதல், திடசித்தம். நீங்கள் கூறுவது போல திடசித்தம் என்பது சரியான விடை. அதை நாங்கள் உறுதியாக தெரிந்து கொள்வதற்கு அந்த பந்தியில் வரும் சொற்கள், வெற்றி பெற்றே ஆகுவேன், நட்பண்புள்ள ஒரு பிள்ளையாவேன், நாட்டிற்கும் உலகிற்கும் பயனுள்ள ஒருவனாவேன், இந்த சொற்கள் காணப்படும் இடத்து நீங்கள் அங்கு உறுதி பூணுகின்றீர்கள். ஆகவே நீங்கள் உறுதி என்று வரும் விடை வருமாக இருந்தால் அதற்கு கோடடிக்கலாம். அப்படி இல்லை என்றால் திடசித்தமெனும் சொல்லின் கீழ் நீங்கள் கோடடிக்கலாம். ஆம் அன்பு மாணவர்களே, இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும் எமது நல்வாழ்வு தொடர்பான பாடத்தினூடாக உள்ள விடயங்களும், அதில் எதிர்பார்க்கப்படும் வினாக்களும், அதற்கு எவ்வாறு நீங்கள் விடையளிக்கலாம் என்பது பற்றியும் என்னால் முடிந்தவரை உங்களுக்கான சிறிய விடயங்களை சொல்லிக் கொடுத்திருந்தேன். தொடர்ச்சியாக இன்னும் ஒரு பாடத்தினூடாக உங்களை